நமஸ்காரம். வேதங்களில், வேதாந்தத்தில் பெண்களை பற்றி அவர்களுடைய பெயர்கள் வருகின்றன. முக்கியமாய் வேதாந்தத்தில் பிருகதாரண்யக உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, இதிலெல்லாம் கார்கி, மைத்ரேயி ஆகியோருடைய பெயர் வரும். அதுவும் பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாஜ்ஞவல்கியர், அவருடைய தர்மபத்னிகள், அவர்களுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தை, வசிஷ்டர் அவளை நோக்கி ஒரு பெண்மணி தொடுத்த கேள்விக்கணை, இவையெல்லாம் விரிவாக காணப்படும். இதனால் என்ன தோன்றலாம்? வேத காலத்திலேயே, அது பிறந்த போதே இவர்களெல்லாம் இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த பெண்கள் வேதம் படித்திருக்கிறார்கள், ஓதியிருக்கிறார்கள். அதனால்தான் அவருடைய பெயர்கள் வேதாந்தத்திலே காணப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த காலத்தில் பெண்கள் வேதம் ஓதக்கூடாது என்கிற மரபு சொல்லப்படுகிறது? வேதத்திலேயே பெண்களுடைய பெயர்கள் வருகின்றனவே. சரியான கேள்வி. அப்போதும் சரி, இப்போதும் சரி, பெண்கள் வேதம் ஓதுவதில்லை என்கிற மரபு வேத சாஸ்திரத்தாலேயே சொல்லப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் அது வேதத்தில் இருக்கிறதோ இல்லையோ, இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் இவற்றில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்ன கேள்வி வரும்னால், ஒன்று, வேதத்திலேயே பெண்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் அன்று வேதம் ஓதி இருக்க வேண்டும், இன்றுதான் புதியதாக இந்த ஓதக்கூடாதுங்கிற மரபு ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். இரண்டாவது, அடுத்த கேள்வி பிறக்கலாம், அப்படியே சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் ஏன் சொல்லக்கூடாது என்கிற கேள்வி வரும். ஏன் மந்திரங்களை எல்லாம் பெண்கள் சொல்லக்கூடாது, வேதத்தை ஏன் ஓதக்கூடாது? இது இரண்டாவது கேள்வி. முதல் கேள்விக்கு பதில், வேதம் அனாதி. ஒருத்தர் பிறந்த பிற்பாடு வேதம் ஏற்படுவதில்லை. ஆனால் அதிலே சகோவாச வியாச பாராசர்யா, வியாசர், பராசரர் ஆகியோருடைய பெயர் வருகிறது. வேதாந்தத்திலும் வசிஷ்டர் போன்றோருடைய, யாஜ்ஞவல்கியர் இவர்கள் பெயர் காணப்படுகிறது. இப்ப பெண்களை பற்றி அதில் பேசப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வசிஷ்டரோ வேதவியாசரோ பிறந்த பிற்பாடுதான் வேதமா? வேதம் அனாதி ஆயிற்று. அப்ப எப்படி இவர்களுடைய பெயர்கள் வரலாம் என்று கேள்வி வரும். பல சதுர்யுகங்கள் உள்ளன. நான்கு நான்கு யுகங்கள் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். அதில் ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் இதே வியாசரும் பராசரரும் பிறந்திருக்கலாம். அப்ப அனாதி காலமாக அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அதனால் அனாதியான வேதங்கள் அதை கூறியிருக்கலாம். இது ஒரு பதில். இருந்தாலும் முக்கியமானது, வருங்காலத்தில் நடக்கப் போவதும் வேதம் அறியும். முக்காலம் உணர்ந்தவர்கள் ரிஷிகள்னு சொல்லுகிறோம். அப்ப வருங்காலத்தில் ஆறு பிறப்பார்கள்னு வேதத்துக்கு தெரியாதா? ஆனால் இனிமேல் வசிஷ்டரும் மற்ற பேரும் பேசிக் கொள்வதை வேதம் சொல்லிவிட்டது என்றும் சொல்லலாம். பின்னால் நடக்கப் போவதை முன்னாலேயே கோடி காட்டிவிட்டது. அப்புறம் பின்னால் தான் அந்த பெண்கள் பிறந்தார்கள். ராமாயணத்தை லவகுசர்கள் பாடும்போது, ராமன் என்னைக்கு பூவுலகத்தை விட்டு வைகுந்தத்தை அடைவார்னு ராமன் முன்னாலேயே பாடினார்கள். ராமனுக்கு ரொம்ப வியப்பு. நான் என்னைக்கு பரமவதம் போறேங்கிறத குழந்தைகளே நீங்க சொல்றீங்களே, எப்படின்னு கேட்டார். எங்க வாத்தியார் வால்மீகி, அவர் முக்காலம் உணர்ந்தவர், அதனால இனிமேல் வரப்போவதையும் அவர் எழுதிவிட்டார் என்று சொல்லப்பட்டது. அதை போலத்தான் இங்கேயும், வருங்காலத்தில் இவர்கள் பிறப்பார்கள் என்று பேசப்பட்டதே தவிர இவர்கள் பிறந்த பிற்பாடு வேதாந்தம்ங்கிறது கிடையாது. சரி, இருக்கட்டும். வசிட்டரிடத்திலும் யாஜ்ஞவல்கரத்தை இவர்கள் பேசியிருக்கணும் நாள் வேதம் தானே பேசியிருக்க வேண்டும் நாள். அதில் அவர்கள் வேதம் சொல்லுவதாக வரவே இல்லை. அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் என்ன இருக்கு? ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி சில கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு ரிஷிகள் பதில் கூறுகிறார்கள். அந்த உரையாடல் அப்படியே மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் வேதாந்தம் பேசினார்கள் அது சொல்லவில்லை. அவர்களுடைய பேச்சு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அந்த காலத்தில் வேதமோதினார்கள் இந்த வேதாந்தத்தில் அவர்களுடைய பேர் வருவதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. ஏனால் அவர்கள் கேள்வி கேட்க ரிஷிகள் பதில் கூறுகிறார்கள். அது என்றுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே. அந்த கேள்வி அத்தனை உயர்வாகவும் அவ்வளவு மதிப்புள்ளதாகவும் இருந்தபடியால் தானே வசிஷ்டர் பதில் சொல்றார். அந்த மதிப்பை உணர்ந்துதான் அது வேதாந்தத்திலேயே எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அப்ப வேதாந்தத்தில் ஒன்றை விளக்க வேண்டி வர அந்த விளக்கத்துக்கு இந்த உரையாடல் உதவி புரிந்தபடியால் அந்த உரையாடலையே வைத்துக் கொண்டு தான் விளக்க வந்ததை வேதாந்தம் சொல்லிவிட்டது என்பதுதான் சரியான பதில். இப்ப முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். ரெண்டாவது, ஏன் ஓதுவதில்லை, ஏன் சொல்லக்கூடாது? இப்போ வேதத்தை நாம் நம்புகிறோம்னு வச்சுப்போம். நம்புறவர்கள் ஒரு பக்கம், நம்பாதவர்கள் பலரும் இருக்கலாம். வேதத்தை நம்புகிறோம், நம்புபவர்கள் தானே அதை ஓதப் போகிறோம், நம்புபவர்கள் தானே இது தன்னில் சொல்லப்பட்டிருக்கும் பலத்தை கொடுக்கும், நான் இந்த மந்திரத்தை சொன்னால் அது எனக்கு இந்த பலத்தை கொடுக்கும் என்ற அந்த மந்திரத்தை நம்புபவர் தானே சொல்ல முடியும். அதே மந்திரம் இன்னார் இவ்வப்போது சொல்லலாம், இன்னார் இவ்வப்போது சொல்லக்கூடாது என்றெல்லாம் விதிக்கிறது. ஆண்களுக்கே சொல்லக்கூடாத காலம் உண்டு, அதே போல பெண்களையும் சொல்லக்கூடாதுன்னு கூறுகிறது. இப்ப எனக்கு அந்த வேதத்திலிருந்து அதை சொல்லி எனக்கு பலன் வரணும்னால், அவ்வளவு நம்பிக்கை எனக்கு அதில் இருந்ததுனால், அப்ப அது நான் எப்படி சொல்லணுங்கிறதையும் சேர்த்து தானே செய்யணும். அது நான் நம்புறதா இல்லை, அது எப்படி சொல்லும்னாலும் அது சொல்லக்கூடாது. ஆனா நான் வேதத்தை சொல்லி பலன் பெறுவேன்னால் பலம் கிடைக்காது. நான் போய் ஒரு வாத்தியார் இடத்துல படிக்கணும், நான் எப்படி நடந்துட்டா அவர் படிப்பு சொல்லிக் கொடுப்பாரோ அவரை நம்பி போயிருக்கேன்னால் அப்படி நடந்து கொண்டுதான் படிப்பை பெற வேண்டும். அவர் படிப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தப்பு, ஆனால் நீ இப்படி நடந்துக்கோ நான் இப்படி சொல்லிக் கொடுப்பேன் என்று வாத்தியார் சொல்றாருனால் நடந்துதான் ஆக வேண்டும். அதை போல வேதாந்தம் ஆண்களுக்கு பிரம்மத்தை இப்படி தெரிஞ்சுக்கணும், பெண்கள் இப்படி தெரிஞ்சுக்கணும், அந்தணர்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், க்ஷத்திரியர்கள் இந்த முறையில் தெரிஞ்சுக்கணும் என்றது விதித்தால் எனக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வேதமாக இருக்குமானால் அப்ப அது சொல்லும் வழியில் போய்த்தான் நான் தெரிந்து கொண்டாக வேண்டுமே தவிர என் இஷ்டத்துக்கு ஒரு வழி கல்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நான் வேதத்தை நம்பவே இல்லை சொல்லவே இல்லை என்று முடிச்சுடலாம். அப்ப பேச்சே இல்லை, அப்ப ஆணும் சொல்ல போறதில்லை பெண்ணும் சொல்ல போறதில்லை. சொல்லணும்னு வந்துட்டோம், அதை நம்பறோம்னு வச்சுங்க, அப்ப அது எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த மரபன்படி தான் இருப்பதற்கு முடியும். இப்ப கடைசி ஒரு கேள்வியோட முடிச்சுடுறேன், ஏன் அப்படி சொல்லித்து? இந்த ஏன்கிற கேள்வி இருக்கிறதே அது எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவுதான் முடியும். ரொம்ப பெரிய ஞானி ஒருத்தர், அவர் துல்லியமா கணித்து ஒரு விஷயத்தை சொல்றார். நமக்கெல்லாம் அது புரிய கூட போறதில்லை. நான் எனக்கு அது ஏன்னு புரிஞ்சாதான் நீர் சொல்றத ஒத்துப்பேன்னால் என்னைக்குமே அது முடியவே போறதில்லைன்னு அர்த்தம். எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் அப்படி ஏங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா உபயோகப்படுத்தின்னு தான் இருக்கும். அந்த விஞ்ஞானிக்கு இருக்கிற புத்தி எல்லாம் நமக்கா அந்த பதிலாம் நமக்கு தெரியுமா? இல்லை நாமே போய் அந்த விஞ்ஞானிட்ட எனக்கு இதெல்லாத்தையும் விளக்குன்னு சொன்னா அவர் செய்வாரா? உனக்கு என்ன தெரியும்னு இதெல்லாம் வந்து கேட்கறே என்று சொல்ல மாட்டாரா? ஓடின் இருக்கிற மின் விசிறி, அந்த விசிறியில ஓடின் இருக்கிறச்சே மூணு ரக்க இருக்குன்னு பார்க்க கூட நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது. அது நின்னாதான் அதை பார்த்து நம்மளால சொல்ல முடியும். அப்ப அவ்வளவுதான் நமக்கு கிரகிக்கிற சக்தி. அதனால ஏன் ஏன்னு நம்ம கேள்வி கேட்டுடலாம், அதுக்கு பதில் வந்தால் நம்மால கிரகிச்சுக்க முடியுமா? ஏன் சொல்லித்தான் பாருங்கள், என்னால் சொல்ல மாட்டார்கள். யாராரிடத்தில் எத்தத்தை சொல்ல வேண்டுமோ அவ்வளவுதான் பேச முடியுமே தவிர, இப்ப எனக்கும் புரிய போறதில்லை உங்களுக்கும் புரிய போறதில்லை. அப்போ ஒரு பிரராகட்டிவ் பகவானுக்குன்னு ரிஷிகளுக்குன்னு ஒரு உரிமை உண்டு. இந்த உலகம் நன்னா இருக்கணும்னு அவர்கள் நினைத்தார்கள் நம்புகிறோம். அப்ப அவர்கள் அதை சரியாகத்தான் சொல்லியிருப்பார்கள். நம்ம யார் பேர்லையும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கிடையாது. பின்ன என்னை பத்தி குறைச்சி சொல்லி என்ன தெரியணும் அவளுக்கு? இப்போ மற்றபடிக்கு பெண்களுக்கு பிரம்மம் கிடையாதுன்னு மறுத்தார்களா? இல்லவே இல்லையே. இந்த முறையில் நீ கத்துக்கொள், அந்த முறையில் நீ கத்துக்கொள், இவ்வளவுதான் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இப்ப நாம எட்டாம் வகுப்பு பாடத்துல சிபிஎஸ்இல இன்னது படிக்கணும்னு சொல்றோம், எட்டாம் வகுப்பு பாடத்துல ஸ்டேட் போர்டில் இன்னது படிக்கணும்னு சொல்றோம். யாரு சொன்னது இதே? இத்தனை லட்சம் பிள்ளைகள் பரீட்சை எழுத போறாளே, ஏதானு கேட்க முடியுமாண்ணா? நான் ஏன் இதை எட்டாவதுல படிக்கணும்? என் புத்திக்கு இது எட்டாவது போல் இருக்கே, அதனால ஒன்பதாவதுல வைக்கிறதானே. இந்த பாடம் ஏன் எட்டாம் வகுப்பு பாடம்? கால்குலஸ் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகணுமா? ட்ரிக்னாமெட்ரி இதுல இருந்து தான் நான் படிக்கணுமா? பயாலஜி இப்படிதான் படிக்கணுமா? ஒரு லேபரட்டரிக்குள்ள இப்பதான் போகணுமா? இந்த முடிவெல்லாம் யார் எடுத்தது? ஏதான்னு நம்ம கேட்கிறோமா? ஏன்னுட்டு கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நீங்க போகலாம், ஒத்தரும் ஒன்றும் பதில் சொல்ல போறதில்ல. ஆரோ சில பேர் கூடி ஒரு குழந்தனுடைய மூல வளர்ச்சி இப்படி இருக்க போறது, அதுவும் பொதுவாக தான் எடுக்க முடியும். ஒவ்வொரு தனி குழந்தைக்கு என்னவனா வளர்ச்சியில வித்தியாசம் இருக்கலாம், ஆனா என்ன பண்ணிருக்கா கவர்மெண்ட்ல இருந்து? எல்லாரையும் பொதுவா போட்டு ஒரு ஆயராட்சி பண்ணி மூளை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும், அதுக்கு இன்னென்ன பாடத்தை கொடுத்தா அது சரியா வரும், அதனால பொதுவா படிச்சுக்கிட்டோம். இதுல விதியை விட விதி விலக்கு தான் நிறைய இருக்கும். ஆனா ஒரு கேள்வி கேட்கறது இல்லையே, அதை தான் செவன்த்ல படிக்க முடியும், அதைத்தான் எய்த்ல படிக்க முடியும், ஏன் ஏன் ஏன்? நாள் வேதத்தையும் ரிஷிகளையும் பார்த்து தான் இந்த ஏன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கலாமே தவிர, இன்னைக்கு நாட்டில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் ஏன்கிற கேள்வி நம்மகிட்ட இல்ல, ஒத்தரும் பதில் சொல்ல போவதும் இல்லை, அங்கெல்லாம் பேசாம போயிடுறோம். ஆனால் எதை நம்பி மட்டுமே நாம பிரம்மத்தை அடைய வேண்டுமோ அந்த வேதம் அப்ப கண்டிப்பா என்னை பத்தி நினைத்து எனக்கு சரியானதைத்தான் சொல்லி இருக்கும். அந்த ஆழமான நம்பிக்கை இருப்பவர்கள் தான் வேதத்தை சொல்லவே வர வேண்டும். அப்ப அது எப்படி சொல்ல சொல்லியிருக்கிறதோ அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். சிந்தித்து பார்ப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.